الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال أيضا لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم وقال أيضا ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما بعثت معلما وقال أيضا إنما بعثت لأتمم مكارم الأخلاق وقال أيضا بعثت ميسرا ولم أبعث معسرا أو كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூட இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு எய்திருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய ஹராம்களை தடைகளை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடகால நபித்துவ வாழ்க்கையில் யாரும் எட்ட முடியாத அளவு பல சாதனைகளை, பல குறிக்கோள்களை, இலக்குகளை அடைந்து வஃபாத்தாகினார்கள். சூர நோக்கோடு செயல்பட்டார்கள். குறுகிய மனப்பான்மை கிடையாது. அவ்வப்போது நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு அவ்வப்போது நடவடிக்கை எடுக்கின்ற, உதாரணத்துக்கு சொல்வார்கள், சோடா போத்தல் போன்ற பண்பாடு நபி அவர்களிடம் கிடையாது. நான் பேச இருக்கின்ற தலைப்பு 3 பகுதிகளை கொண்டது. 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சுய விளம்பரம் செய்த பகுதிகள். கிட்டத்தட்ட 6 ஆயத்துகளை ஓதினேன். 1, உங்களை நாம் அகிலத்தாருக்கு அருளாகத்தான் அனுப்பியிருக்கிறோம். இன்னொரு ஆயத், உங்களிலிருந்தே ஒரு ரசூல் வந்திருக்கிறார், உங்களிலிருந்தே ஒரு ரசூல் வந்திருக்கிறார், அவருக்கு உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் கஷ்டங்கள் அவருக்கும் கஷ்டம். என்ன அர்த்தம்? பிறரின் கஷ்ட துக்கங்களில் பங்கெடுக்க கூடியவர், பிறருடைய கஷ்டத்தை போக்க நடவடிக்கை எடுக்கக்கூடியவர், பிறரை தூக்கிவிடக்கூடியவர், பிறருக்கு கை கொடுப்பவர், பிறரை வளர்க்கக்கூடியவர், பிறரை முற்படுத்தக்கூடியவர், சிறந்த உதாரணம் அந்த ஆயத்துக்கு. ஹந்தக் நிகழ்விலே அகலி போர், சாப்பாடு குறைவாக இருந்தது. பசியின் காரணமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், பசியின் அகோரத்தால் சாப்பாடு இன்மையால் வயிற்றில் கல் கட்டி இருக்கிறோம், ஒரு கல்லை கட்டி இருக்கிறோம், எல்லா கல்லும் அல்ல, அந்த கல்லுக்கு வயிற்று அந்த பசியுடைய அகோரத்தை தணிக்கின்ற, வயிற்றின் உஷ்ணத்தை தணிக்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது என்று வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. கல்கட்டி இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் சாப்பாடின்மையினால் என்று தன்னுடைய ஜிப்பாவை உயர்த்தி காட்டிய பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜிப்பாவை உயர்த்தி காட்டினார்கள், எல்லோரும் ஒரு கல், நபி அவர்கள் இரண்டு கற்கள். இரட்டை பசி, உங்களுக்கு பசியா, எனக்கும் பசி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை ஒரு ஜனாசாவை அடக்கி விட்டு வரும் பொழுது நபி அவர்கள் தலையிலே ஒரு கருத்தில் பெண்டேஜ் கட்டிக்கொண்டு தலைவலியால் வருகின்ற பொழுது, அல்லது நபி அவர்கள் வரும்பொழுது ஆயிஷா வலியால் நான் கட்டிக்கொண்டு எனக்கு தலைவலிக்கிறது என்று என் மனைவி, வாராசாயா ஆயிஷா, இரண்டு கருத்துக்கள். ஆயிஷா, உங்களுக்கு தலைவலி என்றால் எனக்கும் தலைவலி. அஜீதன் அலைகுமா அனைத்தும் ஹரீசுன் அலைக்கும், நபியோட இரண்டாவது பண்பாடு, உங்கள் விடயத்திலே கரிசனை உள்ளவர், உங்கள் விடயத்திலே அக்கறை உள்ளவர், சமூகப்பற்றுள்ளவர், சமூகத்தை பற்றியே கெக்குமை உள்ளவர். பில் முஃமினீன ரவூஃப் ரஹீம், மூன்றாவது, மோமிங்களோடு உள்ளன்புள்ளவர், நடிப்பான அன்பல்ல, நயவஞ்சக அன்பல்ல, உள்ளத்தில் கோபத்தை வைத்துக் கொண்டு முகத்தால் சிரிப்பதல்ல, முன்னால் சிரித்துவிட்டு பின்னால் குறை பேசுவதல்ல. பில் முஃமினீன ரவூஃப் ரஹீம், உள்ளத்தால் நேசிப்பவர். ரவூஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உள்ளன்புள்ளவர். அலம் நஷ்ர சூராவுடைய சில ஆயத்தைகளை ஓயினேன். உங்களுடைய நெஞ்சை நாம் விரிவுபடுத்தவில்லையா? உங்களுடைய முதுகை முறிக்கின்ற அளவு சுமைகளை நாங்கள் இறக்கி வைக்கவில்லையா? சுமைகள், சோதனைகள், பல கஷ்டங்களை நபியவர்களுக்கு அல்லாஹ் அந்த காலத்தில் நிவர்த்தி செய்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கிறோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம். உலகத்தில் அல்லாஹ்வுடைய பெயருக்கு அடுத்து மிக அதிகமாக ஒழியப்படக்கூடிய ஒரு பெயர் முஹம்மது. அதானிலும் முஹம்மது ரசூலுல்லா, இகாமத்திலும் முஹம்மது ரசூலுல்லா. இந்த சபையில் இருக்கின்ற 60, 70, 80 வீதத்துக்கு மேலானவர்கள் என்று சொல்லலாம், உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரோடும் முஹம்மத் சேர்ந்திருக்கிறது. உங்களுடைய பெயர் நாமத்தை நாம் உயர்த்தி விட்டோம். அன்பானவர்களே, மூன்று ஹதீஸுகளை சொன்னேன். நபியவர்கள் தன்னை பற்றி, நான் வந்த நோக்கம் என்ன, நான் என்ன பணி செய்ய வந்திருக்கிறேன், இன்னமா புஐஸ்மு அல்லிமா, முதலாவது நான் ஒரு ஆசானாக வந்திருக்கிறேன், நான் ஒரு போதன் ஆசிரியராக வந்திருக்கிறேன், நான் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் பண்பாடுகளை பரிபூர்ணமாக உங்களுக்கு காட்டித்தர, அரைகுறை குணங்கள் அல்ல, சம்பூர்ணமான நற்குணங்களை, பண்பாடுகளை, இஸ்லாமிய விழுமியங்களை உங்களுக்கு நான் காட்டித்தர வந்திருக்கிறேன். மக்களுக்கு இலகுவை, மக்களை சிரமப்படுத்தாமல் இலகுவான முறையிலே மக்களோடு நடந்து கொள்வதற்கும், மக்களுக்கு இலகுவான வழிகாட்டல்களை கொடுப்பதற்கும், சிரமப்படுத்தாமல் இருப்பதற்கும் தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்றால் ஒவ்வொரு வுதுவின் பொழுதும் மிஸ்வாக் செய்வதை கடமையாக்கி இருப்பேன். உம்மத்துக்கு சிரமம் ஏற்படும் என்ற அந்த அன்பு, இலகுபடுத்தல், ஒவ்வொரு தொழுகையுடனும் மிஸ்வாக் செய்வதை கட்டாயமாக்கி இருப்பேன். என்னுடைய உம்மத்துக்கு அது சிரமமாகிவிடும் என்பதால் அதை நான் பின்வாங்குகிறேன். சுன்னத் முஅல்லிமா, ஒவ்வொருடையதையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். மஸ்ஜிதில் இரண்டு சம்பவங்கள் நடக்கின்றன, பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன, நான் சொல்கின்ற இரண்டை, ஒரே மஸ்ஜிதில் இரண்டு சம்பவங்கள் சுருக்கமாக விடையதை சொல்கிறேன். முஅல்லிமா நபியோட ஒரு ஆசானாக, ஒரு முஅல்லிமாக செயல்பட்டது. புது செய்து கொண்டு வருவார், ஒருவர் புதுவுடைய உறுப்புகளை நோட்டமிடுகிறார்கள், புதிகாலில் ஒரு நாணயத்துடைய அளவு அல்லது ஒரு விரல் நகத்துடைய அளவு தண்ணீர் பட்டிருக்கவில்லை. புதுவில் பொருளான இடத்திலே தண்ணீர் பட்டிருக்கவில்லை. கூப்பிட்டார்கள், செல்லு சென்று புதுவை மீட்டுங்கள் சொன்னார். பொதுவாக சொன்னார்கள், குதிகாலை பொடுபோக்காக கழுகாமல் இருப்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். புதுவில் மேலே காலை அழைத்து விட்டு குதிகாலை கவனயினமாக விடுபவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். புதுவை பார்த்தார்கள், திருத்தினார்கள். ஒரு தொழுகிறார், அசைகிறார், ஆடுகிறார், சொல்கிறார், அங்கும் இங்கும் அசைந்து கொண்ட அசைவுகள் அதிகம். கூப்பிட்டார், சென்று மீண்டும் சொல்லு, நீ சரியாக சொல்லவில்லை சென்றார். தொழுதார், அதிலும் குறை. மீண்டும் இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை சொன்னார்கள், தொழுகையை மீட்டு சகோதரரே சொன்னார்கள், எனக்கு தெரிந்த தொழுகை இதுதான், இதற்கு அங்கால் ஒரு தொழுகை முறை இருக்கும் என்றால் நீங்கள் கட்டுத்தாருங்கள். தொழுகையை தவறாக சொல்கிறார், அவருக்கு அழகாக போதிக்கிறார்கள் கண்ணியமானவர்களை அல்லிமாக. அந்த ஹதீஸ் இருக்கிறதே, குறை சொல்ல வேண்டும், விளம்பரம் செய்ய வேண்டும், விமர்சிக்க வேண்டும். நம்முடைய பழக்கம் அதுதான், தவறை கண்டால் ஒளிந்திருந்து வீடியோ எடுப்போம், இருட்டில் விழித்திருந்து குறை தேடுகிறோம், மற்றவர்களை குறை பாவம் செய்யும் வரைக்கும் விடுகிறோம், விட்டு விட்டு போட்டோ எடுக்கிறோம், அதுக்கு பின்னால் ஊர் பேரோடு வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் யூடியூபிலும் டிக்டாக்கிலும் போடுகிறோம். நம்முடைய போதனை முறை மனதை உடைத்து மானத்தை வாங்கி சமூகத்திலிருந்து மட்டம் தட்டி கற்றுக் கொடுத்தால் அவன் தற்கொலை செய்வான், திருந்த மாட்டான். எத்தனை தற்கொலைகள் நடந்திருக்கின்றன நம்முடைய போதனை முறை கடும் போக்குவாதத்தால். அந்த ஹதீஸ் எங்கெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களில் தொழுகை பற்றிய பாடம் இருக்குமோ அந்த பாடத்திலே அந்த ஹதீஸ் இல்லாமல் இருக்காது. தவறாக தொழுத மனிதருக்கு கற்றுக் கொடுத்த அந்த தொழுகை முறை நீயத்திலிருந்து அப்படி சலாங்கொடுக்கும் வரைக்கும் அதுதான் இந்த ஹதீஸுல் முஸ்ஸீ ஸலாத்துஹு. தன்னுடைய தொழுகை முறைகேடாக தொழுது நபி அவர்கள் திருத்திக் கொடுத்த மனிதரின் நிகழ்வென்று எந்த ஹதீஸ் கிதாபிலும் அந்த ஹதீஸ் இல்லாமல் இருக்க முடியாத அளவுக்கு அந்த ஹதீஸ் மேலோங்கியதென்றால் முஅல்லிம் கற்றுக் கொடுக்கின்ற போதனாசிரியரின் நல்லொழுக்கம். அதே மஸ்ஜிதில் தான் அபு ஹுரைரா ரலியல்லாஹுனுடைய பசியையும் உணர்ந்தார்கள். வெறும் தொழுகையுள்ள தவறுகளையும் புதுவில் உள்ள தவறுகளையும் மாத்திரம் சுட்டிக்காட்டிவிட்டு மனிதர்களுடைய ஆன்மீக தேவைகளை மாத்திரம் நிறைவேற்றிவிட்டு லௌகீகத்தை குருட்டுத்தனமாக பார்க்கவில்லை, அதையும் நோட்டமிட்டார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தங்கி படித்த மாணவர், பின்னை தோழர்களில் ஒருவர், ஹதீஸ் கலை வல்லுநர், பசியோடும் தாகத்தோடும் தியாகத்தோடும் கல்வி கற்று மேன்மை அடைந்தவர், சாதித்தவர், உடலா சொகுசுடனும் நவீன சாதனங்களுடனும் வீண் விளையாட்டுகளுடனும் கல்வி கற்று சேர முடியாது என்பதை ஆங்காங்கே நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். தியாகம் தேவை கண்ணியமானவர்களே. பசியின் காரணமாக போகின்றவர்கள் விளக்கம் கேட்டார்கள், ஏதாவது விளக்கம் உமரில் தான் போனார்கள். இந்த விளக்கம் என்ன? விளக்கத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அபூபக்கர் போகும்பொழுது வாசல் நின்று கொண்டு விளக்கம் கேட்க விளக்கத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது மஸ்ஜிதுடைய வாசல் நின்று கொண்டு விளக்கம் கேட்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவுடைய முகத்தையும் உடல் அமைப்பையும் அந்த பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லுவோமே அந்த அந்த அங்க அசைவுகளை வைத்து கேட்டார்கள், அபூ ஹுரைரா என்ன பசியா? புதுவில் தவறு கண்டு திருத்திய அதே நபி அவர்கள் மஸ்ஜிதில் இருக்கின்ற பசியாளியுடைய பசியையும் இனங்கண்டார்கள். வீட்டுக்கு ஆள் அனுப்பி வீட்டில இருந்து பால் கோப்பை வந்தது, 70 லட்சம் சஹாபாக்கள் சின்னத்தோர்கள் அந்த நேரத்தில் சபையில உட்கார வைத்து பால் கோப்பை வீட்டில தன்னுடைய வீட்டிலிருந்து ஏழைக்கு பசியாளிக்கு உணவு, பிறருடைய பசியை அசீசுன அலைஹிமா அனைத்தும் உங்களுக்கு பசியா, அதற்கு உணவு ஏற்பாடு செய்கின்ற ரசூல், உங்களுக்கு நோயா மருந்து ஏற்பாடு செய்கின்ற ரசூல், உங்களுக்கு கடனா கடனை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கின்ற ரசூல், உங்களுக்கு ஆடை இல்லையா உடுத்திருந்த ஆடையை கலட்டி கொடுத்து விட்டு வெறுமேனியோடு வீடு சென்ற ரசூல் சொல்லதாலே சொல்ல. கையில் பணம் இல்லையா, கேஷ் இல்லையா, ஒருவர் வந்தார் கேட்டார், இன்னாரிடம் சென்று உங்களுக்கு தேவையான பொருட்களை என்னுடைய பெயரை சொல்லி வாங்குங்கள், எனக்கு வசதி வரும் பொழுது அந்த பில்லை நான் செட்டில் பண்ணுகிறேன். இப்ப அலைய இந்த பண்பாடுகள் எல்லாம் பேசுவதும் இல்லை, செய்வதும் இல்லை, செய்ய விடுவதும் இல்லை. அன்பானவர்களே, பால்கோப்பை வந்தது, சபையில் இருக்கிறார்கள், அபூ ஹுரைரா பசி, இங்கு தனக்கு பசியாயிருந்தாலும் பிறரை புசிக்க வைக்கின்ற ஒரு மாணவராக அவரை உருவாக்க வேண்டும். தன்னுடைய பசியை பிற்படுத்தி பிறருடைய பசியை முற்படுத்துகின்ற அந்த ஈசார், இன்னொரு சொற்பிரயத்தில் இக்ராம் என்பார்கள், ஈசார் பிறருடைய பசியை முற்படுத்துகின்ற பாடத்தையும் படித்துக் கொடுத்தார்கள். முதலாவது கொடுத்தார்கள் ஏனையவர்களுக்கு, அவர்களை சொல்கிறார்கள் அப்படியே சபையை சுற்றி வருகிறது கோப்பை கைமாறி கைமாறி மனிதனின் அடிப்படை உண்மையை சொல்கிறார்கள். நான் நினைத்தேன் என்னிடம் வரும் பொழுது கோப்பையில் பால் மிஞ்சுமோ தெரியாது, என்னுடைய பசிக்குத்தான் பால் வந்திருக்கிறது சொல்கிறார்கள். சுத்தி வந்தது கோப்பை தந்தார்கள், நடம் குடிய அபூரில் அருந்துங்கள், அருந்தினேன் வந்த கோப்பை பால் அப்படியே இருந்தது, நபியுடைய அற்புதம். அருந்தினேன் அருந்தினேன் இரண்டு மூன்று மீண்டும் அருந்துங்கள் அருந்தினேன், இறுதியாக சொன்ன சொல்லலா என்னுடைய வயிற்றில் இதற்கடுத்து இடம் இல்லை, பசி போய்விட்டது. மஸ்திதிலே ஒரு பசியாளியுடைய பசியையும் இனம் கண்டு தன்னுடைய இரண்டு மாதம் இரண்டரை மாதம் மூன்றாவது மாதத்துடைய தலைப்பிறையை கண்டோம், நபியவர்களுடைய வீட்டில் அடுப்பெரிக்கப்படவில்லை, அந்த வீட்டு சேவகர் அந்த வீட்டு உரிமையாளர் தான் இங்க இப்பொழுது மஸ்தியிலுள்ள பசியாளிக்கு விருந்தோமல் செய்கிறார். கோடீஸ்வரர்களே, லட்சாதிபதிகளே, மல்டி மில்லியனர்களே, ட்ரில்லியனர்களே, பில்லியனர்களே, என்ன செய்தோம் இப்படி? எத்தனை பேருடைய பசியை போக்குகிறோம், எத்தனை பேருடைய கண்ணீரை துடைக்கிறோம், எத்தனை பேருக்காக செலவழிக்கிறோம், எத்தனை பேருக்கு எத்தனை பேரை பராமரிக்கிறோம், நம்முடைய வருமானத்தில் எத்தனை வீதம் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் வறிய மாணவர்களுக்கும் சமூக பணிகளுக்கும் என்று ஒரு கணம் இந்த பால் கோப்பை நிகழ்வை வைத்து படிப்பினை பெறுவோம். அன்பானவர்களே, மூன்றுக்கும் மூன்று உதாரணங்களோடு விவரித்து விட்டேன், தலைப்பை தொடங்குகிறேன். சமூகத்துக்காக தன்னை மாய்த்து கொள்ள பார்த்த நபி சொல்லதாலே சொல்ல என்ன சொல்ல, உங்களை அல்லாஹ் கேட்கிறான், உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ள பார்க்கிறீர்களா? அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், நல்லவர்களாக மாற மாட்டார்கள், பின்னால் அலைந்து திரிந்து அவர்களுக்கு புத்திமதி சொல்லி பிரச்சாரம் செய்து நல்லவர்களாக மாற்ற வேண்டும், சொர்க்கவாதிகளாக மாற்ற வேண்டும், புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்று அலைந்து தெரிந்து மக்களுக்காக கஷ்டப்பட்டு உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ள பார்க்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அதிலும் குறிப்பாக சூரா கஹ்ஃபிலே இரண்டில் ஒரு ஆயத்து வருகிறது. ஒவ்வொரு வாரமும் நபியருடைய தியாகம் ஞாபகப்படுத்தப்படுகிறது வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃபின் மூலமாக. அன்பானவர்களே, இப்பொழுது நான் முகவுரை தான் இவ்வளவு நேரம் பேசியது, நான் ஒரு பணிவாக ஒரு விடயத்தை வேண்டிக் கொள்கிறேன், யாரும் தவறாக எடுக்கக்கூடாது, உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விடயத்தை கேளுங்கள். ஹத்தீபை மிம்பரில் ஏற்றும் பொழுது எக்காம சொல்லப்படும் பொழுது இருக்கின்ற கிரவுட் இருந்தால்தான் இந்த மஸ்ஜித் வெள்ளிக்கிழமையை பரிபூர்ணமாக மதித்த மஸ்ஜித். மஸ்ஜித் என்றால் மஸ்ஜிதுக்கு வருபவர்கள், மன்னிக்க வேண்டும், யார் என்ன நினைத்தாலும் சொல்வதனுடைய உரிமை கடமை. ஜும்மாவுடைய தொழுகைக்கான இக்காம சொல்லப்படும் பொழுது எந்த கிரவுட் மஸ்ஜிதில் இருக்குமோ அந்த கிரவுட் ஹதீம் மிம்பரில் ஏறும் பொழுது அல்லது மிம்பரில் ஏறி சொல்லுகின்ற சலாத்துக்கு பதில் சொல்கின்ற அளவுக்கு நம்முடைய ஜும்மாவுடைய நிகழ்வு முன்னேற வேண்டும் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட நினைக்கிறேன். தான் வாழ்ந்தார்கள் என்பதை விட பிறரை வாழ வைத்தார்கள் என்பதுதான் என்னுடைய பிரதானமான தலைப்பு. யாரொரு உயிர் ஜீவராசியை வாழ வைப்பாரோ என்ற அர்த்தம் என்ன? உயிர் கொடுக்க முடியுமா நம்மால்? உயிர் கொடுக்கின்ற உயிரை ஊதுகின்ற உரிமை நம்மிடமா இருக்கிறது? இல்லை, அது அல்லாவிடம். அப்ப இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுக்க முடியுமா? இல்லை. ஒருவரை என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறாரோ, தேவை உள்ளவராக இருக்கிறாரோ, அந்த தேவையிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து அவரை விடுவிப்பது, அவரை வாழ வைப்பது. ஒருவரை வாழ வைத்தால் முழு மனித சமுதாயத்தையும் வாழ வைத்ததை கீழானவர். குர்ஆன் ஆயத்தது. அதே நேரம் ஒருவரை கொலை செய்தால் அவர் முழு மனித சமுதாயத்தையும் கொலை செய்வது போன்று பயங்கரமான குற்றம். அன்பானவர்களே, நிகழ்வுகளை ஒவ்வொருவருடைய உணர்வுகளையும் புரிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டார்கள். நபியவருடைய அற்புதம், சுன்னத்துக்கள், நபியுடைய வெளிரங்கம், அடையாளங்கள் எல்லாம் அதிகமாக பேசப்படக்கூடிய காலம். பேச வேண்டும், பேசிக்கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா கண்ணியமா நம்மிடம் இந்த காலத்தில் தேவைப்படுவது நபியவருடைய வெளி அழகு, சுன்னத்துக்கள் கட்டாயம், நபியவர்களை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் வெளியிறங்க நபியவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் விவரிக்கப்பட்டிருக்கின்றன, வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. அது வர வேண்டும். அதற்கு முன்னால் வர வேண்டியது மனிதநேய பண்புகள், நபியவருடைய பண்பாடு. நபியவர்கள் நேர்மையானவர், வாய்மையானவர், உண்மையானவர், ஜெனிவினானவர், ட்ரஸ்டானவர், ஹொனஸ்டானவர் என்று நபித்துவத்துக்கு முன்னாலேயே பிரபலியம். 40 வயதில் நபித்துவம் கிடைக்கிறது. 20 வயது சொச்சத்தில் இருந்தே நபியவர்கள் சமூக பணி, நபியவர்கள் சமூக ஒற்றுமை, நபியவர்கள் மனிதநேய பண்பாடுகள். 22 அல்லது 23 வயதில் நடந்த நிகழ்வு, 22-க்கும் 25-க்கும் இடைப்பட்ட காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு தான். ஒரு அப்துல்லா இப்னு ஜதான் என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டிலே ஒரு ஒரு ஒன்றியம் என்று சொல்லலாம், ஒரு கமிட்டி, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம், ஒரு சங்கம், எந்த பெயரையும் வைக்கலாம், உருவாக்கப்பட்டது. நபியவர்களுடைய 22வது வயதில், 23வது வயதில் யூத், வாலிபர், கண்ணியமலை. அது என்ன சங்கம் தெரியுமா, என்ன கண்காணிப்பு குழு தெரியுமா? மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு. மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு நவீன காலத்தில் இந்த காலத்து நபர்களால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. அதனுடைய ஹிஸ்டரி இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஹிஸ்டரி அல்ல. மனித உரிமை கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 22-23வது வயதில். அதில் மிக முக்கியமான ஒரு லேக்கமுடைய ஸ்தானத்திலே, ஒரு செக்ரட்டரியுடைய ஸ்தானத்திலே முஹம்மது என்ற வாலிபர் நியமிக்கப்படுகிறார். நமக்கு தெரிந்த நபித்துவமும் 23 வருடமும் தான். அதனுடைய பிறப்பிலிருந்தே படிக்க வேண்டும். பாலருந்தும் பொழுது அலிமா நாயகி சொல்கின்ற விடயம் தான், ஒரு பக்கமா பாலூட்டி விட்டு மறுபக்கம் நான் திருப்பி பாலூட்ட முனைகின்ற பொழுது முஹம்மது என்ற குழந்தை மறுபக்க மார்பகத்திலே பால் அருந்தாது, அது என்னுடைய குழந்தையுடைய பால் என்று அது விட்டுவிடும். பால் அருந்தும் பொழுதே பிறருடைய ஹக்கிலே பேணுதல். இந்த லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு மற்றவர்களை கீழே குளியிலே தள்ளிவிட்டு யூரோப்பிலும் அமெரிக்காவிலும் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் துபாயிலும் ஒளிந்திருக்கின்ற காலம், ஜப்பானில் பதுங்கி இருக்கின்ற காலம், நான் ஊரிலே பொள்ளு போட்டு விட்டு மன்னிக்க வேண்டும், கோடிக்கணக்கெல்லாம் தீகுடிக்கின்ற பணம் போன்று மாறிய ஒரு கேவலமான மக்களுடைய பொருளாதாரத்துக்கு மதிப்பில்லாத ஒரு காலத்திலே வாழ்கிறோம் என்றால், பால் குடிக்கும் பொழுது பால் ஊட்டுகின்ற தாயின் குழந்தைக்காக அந்த பாலை நான் அருந்த மாட்டேன் என்று மறுத்த குழந்தை தான் முஹம்மது என்ற அந்த குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, சொல்லிக் கொண்டு வந்த விடயம் அந்த சங்கத்திலே சொன்னார்கள். அந்த நிகழ்வை சொல்லி இந்த நிகழ்வுக்கு பதிலாக முழு உலகம் உலகத்தில் இருக்கின்றதெல்லாம் கிடைத்தாலும் அந்த அந்த ஆர்கனைசேஷனிலே அந்த யூனியனிலே மெம்பராக இருப்பதைத்தான் தேர்ந்தெடுப்பேன். ஏன் தன்னுடைய உரிமையை பாதுகாக்கின்ற, மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற, அநியாயம் அளிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற, அநியாயக்காரர்களை தட்டி கேட்கின்ற குழு. அதிலே நபி அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் ஒரு செக்ரட்டரியுடைய ஸ்தானம், ஹஜர் அஸ்வதை தூக்கி வைக்க வேண்டும், காபத்துல்லாவுடைய புனர் நிர்மாணம், எல்லா கபீலாக்களுடைய தலைவர்களும் இரத்த கோப்பையோடு இரத்த தேசனோடு, என்ன அர்த்தம், இரத்தத்தை கொண்டு வந்து ஒட்டக இரத்தமா இருக்கலாம் அல்லது குதிரையுடைய அர்த்த இரத்தத்தை கொண்டு வந்து சபதமிடுவார்கள். இந்த சிறப்பு விழாவுக்கு போட்டி போடுவது போன்று சிறக்கிறார்கள். கரையான் கட்டுகின்ற புற்றிலே கூடியிருக்கின்ற பாம்பு போன்றவர்கள் மன்னிக்க வேண்டும். யாரோ கஷ்டப்பட்டு தியாகம் செய்து மசிதை கட்டுவது, நிறுவனங்களை கட்டுவது, வேர்வை சிந்தி அங்கு அலைந்து இங்கு அலைந்து சகன் தூக்கி முட்டி கொடுத்து அங்கு பிறப்பிடவை விரித்து அலைந்து திரிந்து கட்டி முடித்த பிறகு கரையான் பல மாதங்கள் தொடர்ந்து கட்டிய புற்றிலே ஒரு நாளிலே வந்து கரையானை விரட்டி விட்டு குடியிருக்கின்ற பாம்பு போன்ற விஷத்தன்மை உள்ளவர்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். 1% செலவழித்திருக்க மாட்டார், 1 பாடுபட்டிருக்க மாட்டார். கடைசியாக வந்து அந்த நிறுவனத்தை, அந்த மசிதை, அந்த இதை எதையும் சுட்டிக்காட்டவில்லை, எங்கெங்கு பொருந்துகிறதோ அங்கு பொருத்திக் கொள்வோம் என்றாலும் அது நபியருடைய பண்பல்ல. ஒவ்வொரு கபீலாவில் உள்ளவர்களும் நான் தான் கல்லை வைப்பேன், இந்த மதிப்பை மரியாதையை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன், எனக்கு விட்டு தராவிட்டால் இதோ இரத்தம் இருக்கிறது, இந்த இரத்தனுடைய கழுத்தால் வடியும், தலை போகும். முழு கபீலாக்களுடைய தலைவர்கள் எத்தனை கபீலாக்கள், இப்பொழுது வைக்க முடியாது கல்லை. 9 நண்பரை நான் எழுதிவிட்டு நான் நிற்கின்ற திசையில் 9, எதிர்த்திசையில் நிற்கின்றவருக்கு அது 6, நான் 9 என்று சொல்வேன், அவர் 6 என்று சொல்வார், முடிவெடுக்க முடியாது. இது போன்றுதான், யாரும் வைக்க முடியாது. ஒரு முதியவர் சொன்னார், பிரச்சனை பட வேண்டாம், நாங்கள் ஒரு மத்தியஸ்தரை, ஒரு நடுவரை வைத்து ஒரு முடிவெடுப்போம். என்ன முடிவு தெரியுமா? அவர் சொல்கின்ற நல்ல நேர்மையான நல்ல ஒருவரை வைத்து நாங்கள் முடிவெடுப்போம், அவருடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், பிரச்சனை வேண்டாம். எத்தனையோ தலைகள் கீழே விழப்போகின்ற ஒரு கலவர நிகழ்வு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அனுப்பினான். அது அல்லாஹ் அனுப்பியது. நபித்துவத்துக்கு முன்னால் முஹம்மத் என்ற வாலிபர் காபத்துல்லாஹ் வருகிறார். எல்லாரும் சாதிக்கலாமி, நம்பிக்கையாளர், நேர்மையானவர், வாய்மை உள்ளவர், ஜெனிவினானவர், ஹொனஸ்டானவர், இவர் சொல்கின்ற கருத்தை ஏற்போமே, நல்ல நட்பேறு பெற்றவர், மக்கள் மத்தியிலே புகழ் பெற்றவர் முகமது, இங்க வாருங்கள், என்ன பிரச்சனை அப்பா, இப்படிப்படி இப்படி பிரச்சனை. அப்படியா? நபிமார்களுக்கு நுண்ணறிவு விவேகம் என்பது அல்லாஹ் கொடுத்த விடயம். என்னால் நபியாக வர இருக்கின்ற ஒருவரை அல்லாஹ் தயார்படுத்துகின்றான். அல்லா உடனே கொஞ்சம் இருங்கள், யோசித்து சொல்கிறீர்கள், 10 நிமிடம் 15 நிமிடம் நம்முடைய பாரு, ஒரு கொஞ்ச நேரம் சாருங்கள் என்று சொல்ல, உடனே அல்லா நபியருடைய உள்ளத்திலே போட்டான் இந்த முடிவை. அமர்ந்தார்கள். எப்படியா? எல்லோரும் நான் வைக்க வேண்டும், நான் வைக்க வேண்டும் என்று பாடுபடுகிறீர்கள். ஆம், ஒரு வெள்ளை ஒரு துணியை கொண்டு வாருங்கள், இனிமேல் கருத்தில் ஒரு வெள்ளை புடவையை கொண்டு வாருங்கள், அந்த கல்லை தூக்கி வையுங்கள், எல்லா கபீலாக்களுடைய தலைவர்களை சுற்றி வர நில்லுங்கள், பிரதானமான கபீலாக்களுடைய தலைவர்கள், அந்த கபீலாக்களுடைய தலைவர்கள் எல்லாம் அப்படி நில்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஒரே தடவையிலே தூக்குங்கள், எல்லோரும் சேர்ந்து ஒரே தடவையில் தூக்குங்கள், ஒரே வினாடியில் எல்லோரும் கல் வைத்த பேர் கிடைக்கும், எல்லோரும் நல்ல கருத்தே, நல்ல ஐடியாவே செய்வோம். கொண்டு வந்தார்கள், கல்லை வைத்தார்கள். எல்லோர் சார்பாகவும் முஹம்மத் என்ற வாலிபர் தூக்கி அந்த கல்லை உரிய இடத்தில் வைத்தார். சிரித்த முகத்தோடு பிரிந்து சென்றார்கள். சமூக பணி, சமூக ஒற்றுமை, சமூகத்துடைய ஐக்கியம், இரத்த கலவரம், தீவிரவாதம் என்ன, அதே போன்று கண்ணியமான பயங்கரவாதத்துக்கு இஸ்லாம் மாற்றமானது என்பதை நபித்துவத்துக்கு முன்னாலே முஹம்மத் என்ற வாலிபர் மூலம் அல்லாஹ் நடைமுறைப்படுத்துகிறான். இப்பொழுது ஒவ்வொரு நபர்களுடைய சுக்க சுகங்களில் பங்கெடுத்த நிகழ்வுகளை ஆரம்பிக்கிறேன். அன்பானவர்களே, நாம் உலகத்துக்கு வந்தது நாம் மாத்திரம் பசித்து புசித்து அணிந்து அனுபவித்து வைபவம் நடத்தி வீடு கட்டி வாகனம் வாங்கி பரம்பரைக்கு சொத்து சேர்த்து 2 பேருக்கு 20 பேருக்கு தேவையான அளவு வீடு கட்டி, தவறல்ல தேவைக்கேற்றவாறு கட்டிக்கொள்ள வேண்டும், கோடிக்கணக்கில் செலவழித்து திருமண வைபவங்கள் எடுப்பதற்கும், 1 கோடி ரூபாய்க்கு கேஷ் கொடுத்து வாகனம் வாங்க முடியுமான ஒருவராக இருந்து கொண்டு 5 கோடியுடைய வாகனத்துக்கு கண் வைத்து 4 கோடியை பினான்ஸுக்கு போட்டு கட்ட முடியாமல் பினான்ஸ் கம்பெனிக்கு வாகனத்தை கொடுப்பதை விட விரலுக்கேற்ற வீக்கத்தோடு வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து பிறருடைய மனத்தையும் குளிர வைத்து நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நமக்காக 1000000 கண்ணீர் துளிகள், நமக்காக 100 கைகள், நமக்காக 1000000 மனங்கள் துஆ செய்கின்ற மக்களாக வாழ்ந்து செல்வதற்குத்தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். அரைவாசை அடைந்து விட்டேன். அதுதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? நபி அவர்கள் நமக்கு யார், என்ன செய்தார்கள், என்ன சொன்னார்கள், நம்மை எப்படி நேசித்தார்கள், நம்மை காணாமலே நம்மை நேசித்தவர்கள். வஃபாத்துடைய நிகழ்வில் நடந்த பல விடயங்களில் ஒன்றுதான் சக்கராத்துடைய நேரம், கடைசி 3-4 நாள் சக்கராத் போன்றுதான், அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே கடைசி 4 நாட்களாக, அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே ஒரு கிட்டத்தட்ட 4-5 தடவை மயக்கம். கணக்கு போட்டு பாருங்கள், 5 நிமிடத்துக்கு ஒரு தடவை மயக்கம், மயக்கம் தலையை தொழுதுவிட்டார்களா, உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இயலாத கட்டத்திலே அபுபக்கர் தொழிலுக்கு சொல்வார்கள், முடியுமான தான் தொழில்ப்பார்கள். கணேமானே, அந்த கட்டத்தில் சக்கராத்துடைய நிலைமையில் நம்முடைய 2 விடயங்களை, நம்மை கியாமத் நாள் வரைக்கும் இந்த உம்மத்திலே வருகின்ற ஒவ்வொரு முகமின் ஒவ்வொரு மூமினுக்கும் நபியுடைய வஃபாத்து சக்கராத்தோடு தொடர்பு இருக்கிறது. எப்படி என்றால், என்னுடைய சகோதரர்களை காண ஆசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டு, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா, அன்சும் அஸ்ஹாபி, நீங்களுடைய தோழர்கள், நண்பர்கள், என்னோடு கூட வாழ்ந்தவர்கள், என்னுடைய சகோதரர்கள். நான் உங்களுக்கு சொல்வது யாரை தெரியுமா, எனக்கு பின்னால், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னை காணாமலே என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், நம்மை சந்திக்க ஆசித்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஹவுதுல் கௌசரிலே சந்திப்போம், இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷரிலே சந்திப்போம், இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய ஷஃபாஅத்தில் சந்திப்போம். அடுத்து சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் என்னை காணாமல் எனக்கு பின்னால் வர இருக்கின்ற ஒவ்வொரு ஈமான்தாரிக்கும் என்னுடைய சலாமை எத்தி வையுங்கள். சக்கராத்திலும் நமக்கு சலாம் சொல்லிவிட்டு வஃபாத்தாகினவர்வா அலைக்க சலாம் யார் ரசூலல்லாஹ் சொல்ல வேண்டும். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனிதநேய பண்புகளில் தன்னுடைய கஷ்டத்தை துடைப்பது, பிந்தி வந்த சகோதரர்களுக்கு விளங்குவதற்கு தலைப்பை கொஞ்சம் தொட்டு காட்டுகிறேன், அரைகுறையாக கேட்காமல் இருப்பதற்கு, பிறருடைய கண்ணீரை துடைத்த நபி அவர்கள், பிறருடைய கஷ்டத்தை போக்கிய நபி அவர்கள், பிறரை வாழ வைத்த நபி அவர்கள், தான் வாழ்வதை விட பிறரை வாழ வைத்து பிறருடைய சலவாத்துக்கும் துஆவுக்கும் கண்ணீருக்கும் உரித்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பாளர்களே, ஒரு தடவை அபு உமாமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையோடு மத்தியில் இருக்கார், கண்ணீர் வழிந்த வழிந்த வண்ணம், முகமெல்லாம் வாடிய வண்ணம். மாலி அராக கைபா, அபு உமாமா என்ன ஒரு சேட் மூடோடு துக்கமான ஒரு மூடில் இருப்பதாக உங்களை பார்த்தால் விளங்குகிறது. யார சொல்லல்லா துயூனு லசிமத்னி, கடன் தொல்லை எனக்கு ஏற்பட்ட சில கவலைகள், என்னை ஆட்கொண்ட கவலைகள் தான் என்னுடைய கவலைக்கும் துக்கத்துக்கும் அழுகைக்கும் காரணம். உடனே இருந்தால் ஏற்பாடு செய்வார்கள், இல்லாவிட்டால் ஒரு துவாவை ஜிக்கரை படித்துக் கொடுத்தார்கள். அபு மாமா நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் வார்த்தை பிரயோகங்கள், இந்த துவாவை ஓதி வாருங்கள், உங்களோட கடன் இன்ஷா அல்லாஹ் தீரும். துவாவை மோத வேண்டும், கடன் அடைக்க முயற்சிக்கவும் வேண்டும். ஓதினை கொஞ்ச நாள் நம்பிக்கையோடு என்னுடைய கடன் நீங்கியது. அவர்கள் பிரயாணத்திலே கவலையோடு இருக்கிறார்கள், என்னுடைய கவலையோடு இருக்கின்றவரை பார்த்து நாம் ஒவ்வொரு கற்பனை செய்வோம். உம்மா மௌத்தா இருக்கும், வைஃப் ஹாஸ்பிட்டலா இருக்கும், பிள்ளைக்கு சோம் இல்லையா இருக்கும், இன்னைக்கு வியாபாரம் நடக்கலையா இருக்கும், இன்னைக்கு த்ரீ வீலுக்கு ஹயர் இல்லையா இருக்கும், இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையா இருக்கும், கெஸ்ட் பண்ணி விட்டு போய்விடுவோம், சிலர் விசாரிப்போம். அப்படியே நான் துவா செய்கிறேன்னு சொல்லி விட்டு போவோம். நபி அவர்கள் அப்படி போகவில்லை, நான் துவா செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போகவில்லை, ஏற்பாடு செய்தார்கள். அழகான நிகழ்வண்டி சொல்கிறேன், தன்னுடைய கஷ்ட துன்பங்களிலே எந்த அளவு அவர்களை ரீகவர் பண்ணினார்கள், அந்த கஷ்டத்தில் எப்படி அவர்களை ரிமூவ் பண்ணினார்கள், கலட்டி எடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஜாபீர் என்ன கவலை என்ன துக்கம், இரண்டு பிரச்சனை. யார் சொல்லல்லா கடன் தொல்லை, என்னுடைய தந்தையுடைய கடன், அப்துல்லா அலியல்லா ஜாபீருடைய தந்தை உஹதிலே ஷஹீத் ஆகியவர்கள் சில அல்லாஹ்வுடைய தீனுக்காக எடுத்த கடன்கள் பிள்ளையுடைய பொறுப்பில். குமரகாரியம், குமரகாரியம் பல 9 சகோதரிகள் குமரகாரியம் பொறுப்பில். அப்படியே ஜாபீர், ஜாபீர் இந்த வாகனத்தை விற்பீங்களா, மிக பலகீனமான ஒரு வாகனம், சுருக்கமா சொல்ற விடயத்தை, மிக பலகீனமான ஒரு வாகனம், தாமதித்து செல்கின்ற வாகனம், ரீகண்டிஷன் வாகனம், ஓயார் சொல்ல விற்பேன். நிகழ்வு அழகாக நிதானமாக கவனியுங்கள், பிரயாணம் முடிந்தவுடன் வாகனத்தை கொண்டு வாருங்கள், நான் வாங்குவேன். பிரயாணம் முடிந்தது, மதினாவுக்கு வந்து வாகனத்தை கொண்டு வந்தார், யாசூல சொன்னீர்கள் வாகனத்தை வாங்குவதாக, ஏதோ கொண்டு வந்திருக்கிறேன். ஜாபீர் எவ்வளவுக்கு வாங்கினீர்கள், 5 ஊக்கியா வாங்கிய விலை, ரீகண்டிஷன் வாகனம், மிக பலகீனமான வாகனம். அப்படியா பிலால் அலியோட பணம் இருந்தது, பிலால் 8 ஊக்கியாக்களை கொடுங்கள், 8 ஊக்கியாக்களை கொடுங்கள், 3 ஊக்கியா ப்ராஃபிட், 8 ஊக்கியாவை கொடுத்தார் பிலால் அலி நபியுடைய பணத்தை, டீல் முடிகிறது, வாகனம் நபியுடைய வாகனமாக மாறுகிறது. இதோ வாகனம் இந்த இடங்கள் யார் சொல்லலா போகிறேன், 2-3 எட்டுக்கு எடுத்து வைத்தவுடன் ஜாபீர் இங்கே வாருங்கள். என்ன யார் சொல்லலா ஜாபீர், உங்களிடமிருந்து வாங்கிய அதே வாகனத்தை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தருகிறேன், உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியும். அந்த கோஸ்டுக்கு ஒரு வாகனம் வருகிறது என்று பாய்ந்து விழுந்து வாங்குகிறோமே, அந்த கோஸ்டுக்கு ஒரு வீடு வருகிறது என்று பாய்ந்து விழுந்து வாங்குகிறோமே, பேங்கில் வச்சு போட்டிருக்கிறான், பேங்க் வெந்தேசியிலே வீடு வந்திருக்கிறது, 5 கோடியுடைய வீடு 2.5 கோடிக்கு வந்திருக்கிறது, 80 லட்சத்துடைய வாகனம் 50 லட்சத்துக்கு பேங்கில் போட்டிருக்கிறான் என்று பாய்ந்து விழுந்து அந்த கோஸ்டுக்கு சாமான் வாங்கி தருகின்றவர்களே, அந்த வாகனத்தை விற்பவர் ஏன் விற்கிறார் என்று பார்த்தீர்களா, அவருடைய வீட்டில் ஆபரேஷன் இருக்கும், அவருடைய தாய்க்கு ஆபரேஷன் இருக்கும், அவருடைய பிள்ளைக்கு திருமணம் இருக்கும், அவருடைய குமருக்கு சிலப் போட வேண்டி இருக்கும், அவருடைய கண்ணியமான வீட்டிலே அத்தியாவசியமான ஒரு செலவு வந்திருக்கும், அண்ட கோஸ்டுக்கு எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு திருவியில் ஓட்டக்கூடிய ஒரு திருவியில் காரர் 3 லட்சத்துடைய திருவியில 2.5 லட்சத்துக்கும் 2 லட்சம் கிடைத்தாலும் போதும் என்று வருகிறார் என்று பாய்ந்து விழுந்து வாங்கி வாசிப்பட்டது என்று சொல்கிறோமே, அந்த திருவியிலே அவர் ஏன் வித்தார் என்று போய் பார்த்தோமா? அந்த வீடு ஏன் விற்பனைக்கு வந்தது என்று பார்த்தோமா? அந்த வீட்டிலே எத்தனை குமரிகள் 30 தாண்டி இருக்கிறது என்று பார்த்தோமா? அந்த வீட்டிலே 45-50 லட்சம் செலவழித்து ஒருவருக்கு கிட்னி மாற்றப்பட போகிறது என்று தெரியுமா? வாகனத்தை ஏன் தெரியுமா சும்மா கூப்பிட்டு கொடுத்தால் ஒரு வகையா பார்ப்பான், டீல் முடித்து வியாபாரம் செய்து அந்த வாகனத்தை டொனேட் பண்ணுகிறேன். ஜாபீர் உங்களுடைய தோட்டத்துடைய அறுவடையிலே என்னை கூப்பிடுங்கள், நீங்கள் அறுவடை செய்ய வேண்டாம், நீங்கள் அந்த நாளிலே கடன் உரிமையாளர்கள் எல்லாம் வர சொல்லுங்கள். எல்லா கடன் உரிமையாளர் வந்தார்கள், அறுவடை நாள் வந்ததை வந்து சொன்னார்கள். அப்படி மூடி மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. கடன் உரிமையாளர்களை அப்படியே கியூவிலே நிறுத்தி வாருங்கள், உங்களுக்கு ஜாபீருடைய வாப்பா எவ்வளவு கடன், இதோ கடனுக்குரிய ஈச்சம்பரம். ஈச்சம்பரம் ஒரு சொத்து, பண்ட மாற்றம் தான் அந்த காலம். ஒரு வகையான ஈச்சம்பளத்தை கொடுத்து ஒரு வகையான ஈச்சம்பளத்தை வாங்குவது அது ஒரு பொருட்கள் வாங்கல், பண்ட மாற்றம் தான். கண்ணியமானே இதோ 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 இதென்று கொடுத்து கடன் தீர்ந்தது, கடன் தீர்ந்தது. ஜாபீருடைய பெருமூச்சு விட்டார்கள், சிரித்தார்கள், ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். எத்தனையோ பேரை துக்க கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறோம், எத்தனையோ யூனிட் மனதை உடைத்த கண்ணீரை வடிக்க வைத்திருக்கிறோம், எத்தனையோ யூனிட் கண்ணீர்களை அநியாயம் செய்து வடிக்க வைத்திருக்கிறோம், எத்தனையோ யூனிட் கண்ணீர்களை கனிமலை கேவலப்படுத்தி மக்கந்தத்தை ஒடுக்க வைத்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு ஆனந்த கண்ணீர் ஒடுக்க வைத்திருக்கிறோம். கேட்டு பாருங்கள், உங்க டைரியில் எப்படி சம்பவம் இருக்கிறதா? ஆனந்த கண்ணி வடிக்கிறார்கள். குமரகாரியம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுகிறது. கடன் தொல்லை குமரகாரியம் பங்கெடுத்தவர் யார்? மில்லியனரா, ட்ரில்லியனரா, பில்லியனரா? ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசியோடு இருக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் நம்மை கொண்டு வாழ்கிறார்கள்? இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்முடைய, எத்தனை ஏழைகளுடைய பசி நம்முடைய பணத்தால் நிறைவேறுகிறது? எத்தனை ஸ்கூல் மாணவர்களுடைய டிபன் பாக்ஸில் நம்முடைய பணத்தில் காலை சாப்பாடு? எத்தனை மதரசா மாணவர்களுக்கு நம்முடைய ஃபீஸ் கட்டப்படுகிறது? எத்தனை ஏழைகளுடைய கரண்ட் பில்லை பொறுப்படுத்திருக்கிறோம்? இன்னும் கூட்ட போகிறார்கள். ஒரு வகையாக மக்களை ஏற்றி இறக்கி சுத்தி ஒரே இடத்துக்கு வந்தார்களாம். அது போன்ற கணக்கு போட்டு பார்த்தால் கொரோனா நேரத்தில் என்ன செலவோ அதுதான் இப்பொழுதும். ஏமாற்றப்படுகிறார்கள் மனிதர்கள். யார் செய்தாலும் அநியாயமாக இருந்தால் நல்லா தண்டிப்பான், அதிகார துஷ்பிரயோகம் நடந்தால் நல்லா கேவலப்படுத்துவான், கேவலப்படுத்தினான் எத்தனை பேரை. மக்களுடைய பசியோடும் வயிற்றோடும் மக்களுடைய உடம்போடும் மக்களுடைய உணர்வோடும் விளையாடுகின்றவர்கள் நல்ல சாவு செட்டது கிடையாது. நல்ல மரணம் என்று சொல்வதை விட நல்ல சாவு என்று சொல்வது பொருத்தம் நினைக்கிறேன். அன்பானவர்களே, இறுதி கட்டம் சிந்திப்போம். லட்சம் வருமானம் வருகிறேன், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரர், உங்களுடைய உறவுகள் இருந்து ஆரம்பியுங்கள். சில இருக்கிற ஊர் உலகத்துக்கெல்லாம் சேவை செய்வார்கள். அவர் கடல் கலந்து செலவழிப்பார், அவர் 11 மைல்களுக்கு அங்கே செலவழிப்பார். அடுத்த வீட்டில் 2 நாட்களாக பசியோடு இருப்பார்கள், விளங்காது. சொந்த சாட்சி பெரியம்மா சிரமப்படுகிறார்கள், விளங்காது. சொந்த மாமா மாமி சகோதரர்கள் செலவுகளை விளங்காது. ஏன் சொந்த சகோதரர்களுக்கு செலவழிக்காத காலம்? ஊர்வலகத்துக்கு பேருக்கும் புகழுக்கும் கொடி கட்டி பறக்கின்ற காலம். சேவகர், சமூக சேவகர், சொந்த சகோதரன் சின்ன உண்ண வச்சில்லாமல் நோய்க்கு மருந்தெடுக்க முடியாமல் ஒரு காப்போன் அரப்போன் ஒரு பவுன் நகையை மகளுக்கு போட்டு திருமணம் முடிக்க முடியாமல் ஒரு ரூமை கட்டிக்கொள்ள முடியாமல் ஒரு பேச்சு ஒன்றரை பேர் காணியை வாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு 20 சான் சாப்பாட்டை வலிமா அல்லது நிகழ் நிக்காவுக்கு போட முடியாமல் பிள்ளைக்கு காலை சாப்பாட்டு வாங்கி கொடுக்க வக்கில்லாமல் பிள்ளை அசம்பிளிலே மயங்கி விழுகிறது. ஏன் மயங்கி விழுகிறது? விழுகின்ற குழந்தைகளிலே 90% குழந்தைகள் பசியால் நம்முடைய வீட்டில் மாதக்கணக்குக்கு கோழி, மாதக்கணக்குக்கு மீன், மாதக்கணக்குக்கு இறைச்சி, மாதக்கணக்குக்கு மரக்கறி அழுகி வீசுகிறோம். குப்பை தொட்டிட்டு போகிறது. மன்னிக்க வேண்டும் இந்த கருத்தை. நாயும் தின்னாது ஏன் அழுகி போயிருக்கிறது? அது நுகர்ந்து பார்த்து விட்டு தான் தின்னும். ஏன் அது மனிதர்களுடைய வயிற்றுக்கு போனால் ஃப்ரெஷ்ஷாக நன்மை கிடைக்குமே. இதுதான் தலைப்பு. இறுதியாக மூன்று சிறிய நிகழ்வுகளை சொல்லி இந்த தலைப்பை முடிக்க நினைக்கிறேன். மூன்று நிகழ்வுகள். நபி அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் ஜைனுல் ஆப்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலி அலியுடைய மகன் ஹுசைன், ஹுசைன் அலியுடைய மகன் அலி. இவருடைய பேரும் அலி தான். வாப்பாவுடைய பேரை மகனுக்கு வைத்தார் அன்பினார். அவருக்கு சிறப்பு பேர் தான் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி பிறப்பலியும். அவர்கள் ஜனாசா மையத்தாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இறுதி முடிய போகிறது. மைய வீட்டிலே குடும்பக்காரர்கள், உறவுகள், துவாட்சிகள் அழுகிறார்கள். வளமை, இன்னும் ஒரு கூட்டம் அழுகிறார்கள். எந்த உறவும் இல்லை, ரத்த உறவு ஒன்றும் இல்லை. அவர்களுடைய அழுகை துவா மொப்பாரி அல்ல, அழுகை துவா. குடும்பத்தை விட ஒருபடி மேலே அவர்களுடைய கண்ணீர் வடிக்கிறது. கேட்டார்கள், நீங்கள் யார்? இவருக்காக இவ்வளவு அழுகை, இவ்வளவு துவா, இவ்வளவு கண்ணீர். நாங்கள் இந்த ஊருடைய ஏழைகள் மதீனா, நாங்கள் இந்த ஊருடைய அனாதைகள், நாங்கள் இந்த ஊருடைய விதவைகள், நாங்கள் இந்த ஊரிலே பொருளாதார வறுமை கோட்டிலே வாழ்ந்தவர்கள். ஏன் இப்படி அழுகிறீர்கள்? உங்களுக்கும் அந்த மையத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லை? காலையிலே ஒவ்வொரு நாளும் எழும்புவோம், வீட்டு கதவை திறப்போம். அந்த வீட்டு வாசலிலே ஒரு உலர் உணவு பொதி இருக்கும், ட்ரை ஃபுட் பேக் இருக்கும். அன்றைய நாளுக்குரிய கறிபுலிகள், தேவையான பொருட்கள். இரவோடு இரவாக ஜாமத்திலே இருட்டிலே யாரோ வைத்து விட்டு போய்விடுவார், யாருன்னு தெரியாது. தேடி பார்த்தோம், அடையாளம் காண காலப்போக்கில் எங்களுக்கு அடையாளம் காண முடியவில்லை. விட்டு விட்டோம், ஏதோ பார்சல் வருகிறது, நமக்கு தேவை நிறைவேறுகிறது. இன்று கதவை திறந்தோம், பார்சல் இல்லை. இரண்டு முடிவெடுத்தோம். ஒன்று, வைப்பவர் பிரயாணம் போயிருப்பார் ஏதோ ஊருக்கு, அல்லது வைப்பவர் இதுவரைக்கும் வைத்தவர் இன்று உலகத்தை விட்டு போயிருப்பார். கேள்விப்பட்டோம் இப்படி மகான் மௌத்து வந்தோம். நாங்கள் உண்மையில் உறுதியாக சொல்கிறோம், இந்த மகான் தான் அஹலுல் பைத், நபி அவர்களுடைய பரம்பரை. அது நல்ல தன்மை நம்மிடம் இருக்கிறதா? நம்முடைய பரம்பரைக்கு அந்த தன்மை பெருகும். நான் கஞ்சனா, என்னுடைய பரம்பரையும் கஞ்சன் தான். நான் அநியாயக்காரனா, என்னுடைய பரம்பரையும் அநியாயம் தான். தெரிந்தாவிட்டால் நான் சமூக சேவகனா, அந்த பரம்பரையில் அப்படிப்பட்டவர் உருவாகுவார். நான் தன்னுடைய கண்ணீரை துடைப்பவனா, என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் துடைக்கும். பாருங்க, நபி அவர்கள் பாத்திமா அலி அல்லாஹ்வுனா, ஹுசைன் அலி அல்லாஹ்வுனா, நான்காவது பரம்பரை, நான்காவது பரம்பரையுடைய சேவை. அன்பாளர்களே, பேச்சுவார்த்தையை கேட்டுக்கொண்டார்கள் குளிப்பாட்டியவர்கள். ஓடி வந்த என்ன சொன்னீர்கள்? இப்படி 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 சொன்னார்கள். இது உண்மை. ஏன் தெரியுமா? ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது பார்த்தோம், அவர்களுடைய தோல் பட்டையிலே, ஷோல்டரிலே நாட்டாமையுடைய அடையாளம், மூடை தூக்கி அடையாளம். வாழ்க்கையில் எந்த மூடை தூக்குவதை நாங்கள் கண்டதில்லை. உங்களுடைய உணவு பொதிகளை இரவோடு இரவாக தூக்கி அடையாளம் தான் இது என்று எங்களுக்கு உறுதியாகிறது என்று சொல்லி துவா கேட்டு அழுதார்கள் என்றால், நம்முடைய வலிமா, நம்முடைய திருமண வைபவத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை விட நாம் ஜனாசாவாக வைக்கப்படுகின்ற நாள் நமக்கு சந்தோஷமான நாளாக மாற வேண்டும். ஒரு நிகழ்வு. எகிப்தில் ஒரு பேராசிரியர் இருந்தார். சமகால நிகழ்வு தான், உறுதியான தகவலை பார்த்தேன். அவருக்கு கேன்சர் தேர்ட் ஸ்டேஜ், கைவிட்ட காலம். உள்ளூர் வைத்தியர்கள் கைவிட்ட காலம். லண்டனுக்கு போனார். லண்டனுக்கு போய் செக்அப் பண்ணினார். மூன்று மாசத்துக்கு பின்னால் ஆபரேஷன் பண்ணதுக்கான மருந்துகள் கொடுத்து ட்ரீட்மெண்ட் காலத்தை சொல்லி அனுப்பப்பட்டது. வந்தார் ராலின் பேராசிரியர். ஊருக்கு வந்து ஒரு நாள் கொஞ்சம் இலகுவான சந்தர்ப்பத்திலே வெளியே நடந்து செல்வார், மெது மெதுவாக செல்வார். சென்று பார்த்தார். ஒரு தடவை வெள்ளிக்கிழமை இறைச்சி கடைக்கு செல்கிறார். இறைச்சி கடைக்கு சென்று பார்த்தால் அப்படி வாங்குவதற்கு வரிசையில் நிற்கிறார் ஒரு பெண்மணி, ஒரு மூத்த ஒரு தாய். ஒரு பேக்கிலே இறைச்சி கடையில் அங்கும் இங்கும் வேஸ்டாக வீசுகின்ற கொழுப்பு முள்ளு கழிவுகளை பிறகி போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த தாயை கூப்பிட்டார். தாய், ஏன் இறைச்சி வாங்கவில்லையா? கழிவுகளை புறக்கி பேக்கிலே போடுகிறார். ஏன்? எனக்கு ஏழு பிள்ளைகள், நான் விதவை, என்னுடைய பிள்ளைகளும் இறைச்சி சாப்பிடுறேன். வெள்ளிக்கிழமையாவது என்னுடைய பிள்ளைகள் இறைச்சி சாப்பிடட்டும் என்று வாங்க பணம் இல்லை, இதை செய்கிறேன். அவருக்கு ஒரு ஹதீஸ் நினைவு வந்தது. தாவு மரபாக்கும் சதக்கா, தான தர்மங்களை கொடுத்து உங்களுடைய நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யுங்கள். மருந்தும் பாவிப்போம், டாக்டரிடம் போக முன்னால், ஹாஸ்பிட்டலுக்கு போக முன்னால் சதக்காவை கொடுத்து விட்டு போவோம், ஆட்டை அறுத்து விட்டு போவோம், கோழியை அறுத்து விட்டு போவோம், மாட்டை குர்பானை கொடுத்து விட்டு போவோம். சில பேர் இருந்த நோய்கள் அங்க ரிப்போர்ட்ல குறைந்து வரும், இல்லாமலாகி வரும். அதுதான் நிகழ்வு. அப்படியே கூட்டி எனக்கு இந்த ஹதீஸ் ஞாபகம் வந்தோட கூட்டிக் கொண்டு இறைச்சி கார்டன் சென்றேன். அந்த தாய்க்கு தேவையான ஒரு ரெண்டு மாதங்களுக்குரிய அட்வான்ஸ் பணத்தை கொடுத்தேன். இந்த தாய்க்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த கிழமைக்கு தேவையான மாமிசத்தை இந்த இத்தியுள்ள காலத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று பொறுப்பு சாட்டி விட்டு உடனே திரும்ப நினைக்கின்ற பொழுது அந்த தாய் கீழே முழங்காலிலே உட்கார்ந்து கையேந்தி கண்ணீர் வடித்து எனக்கு செய்யாத துவாக்கள் எல்லாம் செய்தார். அல்லாஹ் உங்களுக்கு நல்லா வைக்க வேண்டும், பறக்க தாக்க வேண்டும், ஆரோக்கியத்தை தர வேண்டும் உங்களுக்கு, பார்த்தாலே விளங்குமே நோயாளி என்று ஆரோக்கியம் சுகம் எல்லாவற்றுக்கும் மண்டியிட்டு துவா கேட்டார். வரும்பொழுது தன்னுடைய வீட்டு இறைச்சி பார்சலோடு வேகமாக வருகிறார். பிள்ளைகள் பார்க்க தந்தை என்ன வேகமாக வலிமையான பாணியிலே வருகிறார். நோயாளி அல்லவா, என்னவாப்பா என்னவாப்பா ஸ்பீடாக வருகிறீர்கள், இப்படி நடக்கக்கூடாதே. இல்லையும்மா, இல்லை பிள்ளைகளை, இப்படி நிகழ்வு நடந்தது. இந்த தாய்க்குப்படி நான் இறைச்சி வாங்குவதற்கான பணத்தை கொடுத்து ஏற்பாடு செய்தேன். அந்த தாய்க்கீழ முழங்காலில் உட்கார்ந்து துவா கேட்டார். அந்த தாய் துவா கேட்டு முடித்ததும் என்னுடைய உடம்பில் ஒரு உத்வேகம் ஏற்பட்டது, எனக்கு ஒரு தெம்பு ஏற்பட்டது, எனக்கு பழைய ஒரு உணர்வு வந்திருக்கிறது, நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த நோய் சுகமாக இருக்கும் என்று. லண்டனுக்கு போக தேவையில்லை பிள்ளைகளே, கேன்சல் பண்ணுவோம். இல்லை வாப்பா சொல்ல முடியாது, டேட்டெல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு, போவோம், போய் பார்ப்போம். போனார்கள். மூன்று மாதத்துக்கு பிறகு டேட்டுக்கு டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தார், செக்அப் பண்ணினார், ஸ்கேன் பண்ணினார், எல்லாம் செய்தார். கேட்டார், மூன்று மாதத்துக்கு முன்னால் வந்தவர் தானா நீங்கள்? ஆம், நான் தான். எல்லா டாக்குமெண்டும் இருக்கிறது. இல்லை, உங்களுக்கு கேன்சருடைய அடையாளமே இல்லை. இறைச்சி கடைக்கு போகிற வீட்டுக்கு 2 கிலோவா, 1 கிலோ இறைச்சியை வாங்குவோம், 4 கிலோ 4 கிலோவா, 4 பேக்களை போடுவோம், வருகின்ற வழி ஒரே 4-7 வீடுகளை கொடுத்து விட்டு வருவோம். மரக்கறி வாங்க போகிறோம், வீட்டுக்கு 5 கிலோ வாங்குகிறோம், இன்னும் ஒரு 5 கிலோவை கலவன் மரக்கறியாக வாங்கி ஒரு 5 வீட்டுக்கு ஒவ்வொரு கிலோவாக கொடுப்போம், ஒரு 5 ஏழைகளுடைய கரண்ட் பில்லை பொருட்படுப்போம், ஒரு 5 ஏழைகளுடைய கேஸை பொருட்படுப்போம், ஒரு 5-10 ஏழை மாணவருடைய கல்வி செலவை பொருட்படுப்போம், ஒரு 5 நோயாளியுடைய மருந்தை பொருட்படுப்போம், ஒருவரை தான், ஒரு வீட்டை தான் முடியுமா பொருட்படுப்போம். இதுவெல்லாம் சொல்லாமலே நம்முடைய கபருக்கு நன்மை வருகின்ற, நமக்காக கண்ணீர் வடிகின்ற அமல்கள். எனவே கண்ணியமல்லே, ஆரம்பத்தில் இதுவரைக்கும் பேசிய விடயங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்ததை விட பிறரை வாழ வைத்தார்கள், அதற்கான நிகழ்வுகளை தொட்டு காட்டி வந்தேன். அப்படியே வந்து நபியவருடைய பரம்பரையோடு முடித்திருக்கிறேன். சஹாபாக்களுக்கு தனிநபர், குடும்பம், சமூகம் என்று எத்தனை சேவைகளை செய்தார்கள். 3 விடயங்களை மையமாக வைத்து பேசினேன். எப்படி ஒரு போதன் ஆசிரியராக ஆசிரிய பண்பை எப்படி முன்வைத்தார்கள், அதே போன்று எப்படி பண்பாட்டை எப்படி பிராக்டிக்கலாக முன்வைத்தார்கள், அதே போன்று மக்களை எப்படி சிரமத்திலிருந்து இலகுவின் பக்கம் விட்டு சென்றார்கள் என்ற விடயங்களை முன்வைத்தேன். சிந்திப்போம், செயல்படுவோம், உள்ளத்தால் பிரசங்களை கேட்டு மாற்றங்களை ஏற்படுத்துவோம். எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த கிரவுட் ஹதீப் மிம்பரில் இருந்து இறங்கும் பொழுது அல்ல, ஹதீப் மிம்பரில் ஏறும் பொழுது இந்த கிரவுட் இருந்து ஜும்மா குத்பாவை கேட்டு இறைநேசர்களாக மாறுவோம் என்ற சிந்தனையோடு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ரங்கம், வெளிரங்கம், உச்சந்தலை தொட்டு உள்ளங்கால் வரைக்குமான சகல விடயங்களிலும் பரிபூர்ணமான நம்மை மாற்றுவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மனித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மனித்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மனித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மனித்தருள்வாயாக, உண்மையான இஸ்லாத்தை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, மனிதநேய குணங்களை தருவாயாக, தயால தன்மைகளை தருவாயாக, சுயநலமற்ற தன்மையை தருவாயாக, பொதுநலமான சிந்தனைகளை தருவாயாக, சேவை மனப்பான்மை தருவாயாக, கொடைத்தன்மையை தருவாயாக, பிறருடைய கண்ணீரை துடைக்க வைக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக, பிறரை ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக, கஷ்டவாளிகளை தூக்கிவிடுகின்ற பாக்கியத்தை தருவாயாக, எல்லா சிரமங்களையும் மக்களை விட்டு அகற்றுகின்ற அந்த தன்மையும் அந்த வசதிகளையும் அந்த மனப்பக்குவத்தை தருவாயாக, ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக.